புனித வியாழன். இயேசுவின் பாஸ்கா விழாவை இன்று கொண்டாடுகிறோம். பாஸ்கா என்றால் கடத்தல் என்று பொருள். பழைய ஏற்பாட்டில் கடவுளின் கனிந்த உள்ளத்தால் பாரவோனின் ஆதிக்கத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் இஸ்ரேல் மக்கள் விடுதலை அடைந்து கானான் நாட்டை உடைமையாக்கி கொண்டனர். அதாவது பாஸ்கா என்ற கடத்தல் நிகழ்வின் வழியாக தீமையின் ஆதிக்கத்திலிருந்து கடந்து வந்து நித்தியத்திற்கும் நிலையான இறைவனை பற்றி கொண்டனர். முதல் ஏற்பாட்டில் பாவத்திற்கு கழுவாயாக செம்மறியாடுகள் பலியிடப்பட்டன. புதிய ஏற்பாட்டிலோ பாவம் போக்கும் செம்மறியாக இயேசுவே பலியாகின்றார். இயேசு தன்னை உடைத்து தனது உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக தருகின்றார். இயேசுவின் இந்த பாஸ்கா விழா நமது தன்னல நாட்டங்களிலிருந்து விடுபட்டு நம்மை மனத்துணிவுடன் மனித மாண்புடனும் வாழ பணிக்கிறது. இயேசு இன்று குருத்துவத்தை ஏற்படுத்துகின்றார். இயேசுவின் இந்த குருத்துவத்தில் நாம் பங்கெடுக்க விரும்பினால் அவரை போல் நாமும் பிறரது நலன்களுக்காக நம்மையே உடைத்து கொடுக்க பகிர்ந்து கொடுக்க முன்வர வேண்டும். வாழும் காலம் சிறிதென்றாலும் நாம் நீதியின் வழியில் பயணிக்க வேண்டும். இயேசுவும் துணிந்து நீதியின் வழியில் நம்மை மீட்க முன்வருகின்றார். நீதியையும் சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் எடுத்துக்காட்டும் இயேசுவின் இந்த நற்கருணை விருந்தில் துணிவுடன் பங்கு பெறுவதற்கான அருளை இத்திருப்பலியில் இறைஞ்சுவோம்.
இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனா அன்பனா நம்மை அழைக்கின்றார்.
இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனா அன்பனாய் நம்மை அழைக்கின்றார்.
பாருங்கள் கூடுங்கள் அன்பில் நடைய அருளில் வளர சேருங்கள். பாருங்கள் கூடுங்கள் அன்பில் நனைய அருளி வளர சேருங்கள். இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனால் அன்பனால் நம்மை அழைக்கின்றார். ஏற்றம் காண இறைவன் அழைக்கின்றார். எழுச்சி வாழ்வை பிறரில் விதைக்க அவரை
விழுகின்றார்.
விழுகின்ற மனிதமும் அழுகின்ற மனிதமும்
ஆலயம் பாருங்கள்
ஆலயம் பாருங்கள் அன்பு தேவன் பாருங்கள் பாருங்கள் கூடுங்கள் அன்பில் நனைய அருளை வளர சேருங்கள். பாருங்கள் கூடுங்கள் அன்பில் நனைய அருளை வளர சேருங்கள். இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார்.
Thank you.
தேவன் இன்று வாழ்வில் இணைக்கின்றார்.
ஆலயம் பாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள்,
பழமை நிறைந்த குருதிதனை பருக தருகின்றார்.
ஆலயம் பாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள்,
நடுங்கிடும் மனிதமும் உருகிடும் இதயமும்.
ஆலயம் பாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள்,
ஆலயம் பாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள்.
பாருங்கள் கூடுங்கள், அன்பில் நனைய அருளில் வளர சேருங்கள்.
பாருங்கள் கூடுங்கள், அன்பில் நனைய அருளில் வளர சேருங்கள்.
இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் அகிழ்ந்து பகிர்ந்து வாழ பாயனாய் அந்த நாள் நம்மை அழைக்கின்றார். இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் அகிழ்ந்து பகிர்ந்து வாழ பாயனாய் அந்த நாள் நம்மை அழைக்கின்றார்.
பாருங்கள் அன்பில் நடைய அருளில் வளர சேருங்கள்.
பாருங்கள் கூடுங்கள், அன்பில் நடைய அருளில் வளர சேருங்கள்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான பாஸ்கா விழாவினுடைய எதிர்நோக்கு விழாக்களை நாம் இந்த நாளில் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் மூன்று மிகச்சிறப்பான காரியங்கள் நினைவுகூரப்படுவதை முன்னுரையிலே நாம் கேட்டறிந்தோம். மீண்டுமாக நினைவுபடுத்துகிறோம், தூய நற்கருணையை இறைவன் ஆரம்பித்து வைத்த நமக்காக உருவாக்கி கொடுத்த ஒரு அற்புதமான நிகழ்வு, மற்றும் அருள் பணியாளனுடைய திருநிலை ஏற்படுத்தப்பட்ட நாள், மூன்றாவதாக சகோதர அன்பு பற்றிய ஆண்டவருடைய கட்டளை இந்த நாளில் மிக தெளிவாக வெளிப்படுத்தப்பட்ட மூன்று காரியங்களை இந்த நாளில் சிறப்பாய் நாம் கொண்டாடுகிறோம். ஆண்டவர் பாதங்களை கழுவி அன்பினுடைய ஆழம் எவ்வளவாக இருக்க வேண்டும் என்பதையும் பணித்துவத்தினுடைய அடையாளத்தையும் வெளிப்படுத்திய சிறப்பான இந்த நல்ல நாளில் ஆண்டவருடைய திருமுன்னின்று அவரை புகழ்ந்து போற்றவும் அவருக்கு நன்றி செலுத்தவும் அவர் நமக்காக செய்த மாபெரும் விடுதலை காரியங்களை நினைவுகூர்ந்து இந்த பாஸ்காவினுடைய சிறப்பான காரியத்தை எதிர்நோக்கி செல்லவும் நாம் இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். இந்த உணர்வுகளோடு இந்த திருப்பலியில் நாம் பங்கெடுப்போம். இந்த திருப்பலியை நாம் தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளே தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாவையும்
எல்லாம் அல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
இரக்கமாயினும் ஆண்டவரே இரக்கமாயினும்
ஆண்டவரே இரக்கமாயினும் ஆண்டவரே இரக்கமாயினும்
கிறிஸ்துவே இரக்கமாயினும் கிறிஸ்துவே இரக்கமாயினும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். உலகினிலே நல் மனதொருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாற்றி படுத்துகின்றோ. உமது மேலான மாற்றி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ. ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லா வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் நீட்டிருப்பவரே, எங்கள் வெளியிறக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத துயாவி அருள் தந்தையாகிய இறைவன், மாட்சியில் இருப்பவ நீரே.
மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகன் சாவுக்கு தம்மை கையளிக்கும் வேளையில் நிலைத்து நிற்கும் அன்பின் புதிய வழியையும் திருவிருந்தையும் தமது திருவைக்கு அளித்தருளினார். அதனால் இப்புனிதமிக்க திருவுணவில் அடிக்கடி பங்கு கொள்ளும் நாங்கள் இத்துணை மேலான மறை நிகழ்விலிருந்து அன்பின் முழுமையையும் வாழ்வின் நிறைவையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
முதல் வாசகம் பாஸ்கா இரா உணவு பற்றிய விதிமுறைகள். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 12:1-8 மீண்டும் 11-14. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களில் தலையானது இம்மாதமே. ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10 குடும்பத்தோடு ஓர் ஆடு வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டையின் வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக கிடாயாக ஒரு வயது குட்டியாக இருக்கட்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறி ஆடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14 நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் இரு கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது, இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்றிரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொல்லும் கொள்ள நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறைதோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியாயமான இருப்பதாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ.
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 ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் என்ன கைமாறு செய்வே. மீட்புக்காக நன்றி கூறி கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவருடைய திருப்பெயரை சொல்லி கூப்பிடுவே.
கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ.
ஆண்டவர் தம் அடியாரின் மரணம் அவருடைய பார்வையில் மிக மதிப்புக்கு உரியது. ஆண்டவரே, நான் உம் ஊழியன், உம் அடியேன், உம் அடியாளின் மகன், என் கட்டுகளை நீ அவிழ்த்து
விட்டீர். ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ. நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ.
இரண்டாம் வாசகம். அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும்போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கின்றீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 11 வசனங்கள் 23 26 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். அதாவது, ஆண்டவராகி இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கின்றீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
செய்தது போலவே நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள்.
அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே, ஆட்சி உமக்கே.
யோவான் எழுதியன செய்தி அதிகாரம் 13 இறைவசனங்கள் 1-15 வரை. பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்தவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டி கொடுக்கும் எண்ணத்தை அலகை சீமோனின் மகன் ஆகிய யூதாசு இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. இர உணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பச் செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடைகளை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்ட இருந்த துண்டால் துடைக்க தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது என்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடவே மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாய் இருக்கிறீர்கள், ஆனாலும் அவர் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். தம்மை காட்டி கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம்மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு.
Praise the Lord. Praise the Lord. Hallelujah.
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 Hallelujah. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தொடக்க உரையிலே நாம் கேட்டது போல இன்றைய நாளில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாஸ்கா பெருவிழாவை நாம் அக்களிப்போடு நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய விழா மூன்று முக்கியமான அம்சங்களை கொண்டதாக நமக்கு வந்து இருக்கின்றது. இதோ உலகம் முடியும் வரை நான் உங்களோடு என்றும் இருப்பேன் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு வாக்குறுதியாக கொடுத்தார். அந்த வாக்குறுதியை எப்படி நிறைவேற்றுகிறார் என்று பார்க்கின்ற பொழுது, நற்கருணை என்கின்ற அந்த உன்னதமான அருள் அடையாளம் வழியாக ஆண்டவர் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவதை இன்றைய நாளில் அவருடைய இராவுணவு திருப்பலியிலே நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம். இது முதலாவது சிந்தனையாக நாம் வந்து பார்க்கக்கூடிய செய்தி. இரண்டாவதாக, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு அறிவித்தார். ஆக தனக்கு பின்பு தன்னுடைய பணியை சீடர்கள் தொடர்ந்து ஆற்ற வேண்டும் என்பதன் அடையாளமாக குருத்துவத்தை ஏற்படுத்திய அந்த நாளை நினைவு கூறும் விதமாக இன்றைய நாளில் குருத்துவத்தின் குருக்களினுடைய ஒரு நாளாக நாம் கொண்டாடுகின்றோம். மூன்றாவதாக, ஒரு பணியாளன் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும், ஒரு பணியாளன் நற்கருணை ஆண்டவரை அடித்தளமாக கொண்டு இயங்க வேண்டும், அதே போல நான் உங்களுடைய பாதங்களை கழுவினேன், அதுபோல நீங்களும் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவி மற்றவருக்கு முன்மாதிரியுள்ள பணியாளர்களாக இருக்க வேண்டும் என்பதனை இன்றைய நாளினுடைய மூன்றாவது சிந்தனையாக நாம் கொண்டிருக்க பின்பற்ற அழைக்கப்படுகின்றோம். இந்த மூன்றினுடைய சாரம்சமாக எது இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, நற்கருணை. ஒரு குருவானவர் நல்ல அருள் பணியாளராக இருக்க வேண்டும் என்றால் அவர் நற்கருணையை அடித்தளமாக கொண்டு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய விழா நமக்கு எடுத்துரைக்கிறது. அதே போல இயேசு ஒரு அடுத்தவர் தன்னுடைய சீடருடைய பாதங்களை கழுவுகிறார். பாதங்களை கழுவி அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியை எடுத்து கொடுக்கின்றார், எடுத்து காட்டுகின்றார். ஆக ஒரு குருவானவர் ஒரு இயேசுவினுடைய அந்த வழிமுறைகளை, இயேசுவினுடைய அந்த வாழ்க்கை முறையினை பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றுகின்ற பொழுது அவர் இயேசுவுக்கு உகந்த நல்ல பணியாளராக இருக்க முடியும் என்பதை இன்றைய நாளிலே இன்றைய விழா நமக்கு எடுத்துரைக்கிறது. இது ஏதோ சாமியாருக்கு மட்டும் ஆன ஒரு விழா கிடையாது. ஏனெனில் பொது குருத்துவத்திலிருந்து தான் பணி குருத்துவம் வருகிறது. ஆகவே பொது குருத்துவத்தில் இருக்கக்கூடிய இல்லற வாழ்க்கை வாழக்கூடிய உங்களுக்கும் இந்த மூன்று பண்புகளும் பொருந்தக்கூடிய ஒன்றாகவே இருக்கின்றன. நம்முடைய இரண்டாம் மத்திக்கான் சங்கம் நற்கருணை பற்றி மிக அழகாக கூறுகிறது. என்ன சொல்லுது அப்படின்னா, நற்கருணை கத்தோலிக்க திரு அவையினுடைய மையமும் ஊற்றும் உச்சமுமாக இருக்கிறது என்று நற்கருணை பற்றி ஒரு அழகான வரையுரை நமக்கு கொடுக்கிறது. நம்முடைய கிறிஸ்தவ சமயத்தில் கத்தோலிக்கர் அல்லாத பிற கிறிஸ்தவ அந்த வழிபாடுகளில் பார்க்கின்ற பொழுது நற்கருணைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஆனால் நம்முடைய கத்தோலிக்க திருஅவில் மட்டும்தான் நற்கருணைக்கான அதிகமான பக்தி முயற்சிகளை நாம் கொடுக்கின்றோம். நற்கருணையில் இருக்கக்கூடிய அந்த ஆண்டவர் வாழும் கடவுளாக இருக்கிறார், நமக்கு வாழ்வை கொடுக்கிறார் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக எண்ணற்ற அற்புதங்களை, நற்கருணை ஆண்டவர் நிகழ்த்திய அற்புதங்களை நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட உன்னதமான பண்பினை நற்கருணை கொண்டிருந்தாலும் சமீப காலங்களில் நற்கருணை பற்றிய ஒரு தொய்வு, ஒரு தளர்ச்சி மக்கள் மத்தியிலே ஏற்படுவதை நான் உணர்கின்றேன். இப்போ உதாரணமாக கடந்த மாதம் எங்களுக்கு உள்ளிருப்பு தியானத்திற்கு வந்திருந்த ஒரு நபர் என்னோடு பகிர்ந்து கொண்டவர். அவர் சொன்னாங்க, ஃபாதர் நான் தினமும் வந்து கோயிலுக்கு போகிறேன், நற்கருணையில் பங்கெடுக்கிறேன், ஆனால் எனக்கு வந்து எந்த விதமான மாற்றத்தையும் என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து பார்க்கலை, பார்க்க முடியலை அப்படின்னு சொன்னாங்க. அந்த கேள்வி உங்கள் நம் அனைவருக்கும் பொருத்தி பார்க்கின்ற பொழுது அது ஏதோ ஒரு விதத்தில் உண்மையாகவே இருப்பதாக நான் வந்து பார்க்கிறேன். ஏன் நற்கருணை கொண்டாட்டம் அல்லது ஞாயிறு திருப்பள்ளியில் நான் வந்து பங்கெடுக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட மனநிலையில் நான் வந்து பங்கெடுக்கிறோம்? இது ஏதோ ஒரு திட்டமிட்டு நடக்கக்கூடிய ஒரு செயலாக இருப்பதாக நான் வந்து பார்க்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகளுக்கு வந்து விடுமுறை விடப்படுகிறது, உங்களுக்கு வேலையிலிருந்து விடுப்பு கிடைக்கிறது, என்ன செய்கிறீங்க? அன்றைக்கு மாலையில் நீங்கள் வந்து கடைக்கு போகணும், ஷாப்பிங் போகணும்னு பிளான் பண்ணுறீங்க. இன்றைக்கு என்ன இப்போ நம்முடைய கலாச்சாரத்தில் பார்க்குறோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை தான் அதிகமான திருமணங்கள், விழாக்கள் வந்து இருப்பதை வந்து பார்க்குறோம். அப்போது மற்ற விழாக்களை போல இந்த நற்கருணை கொண்டாட்டத்தையும் நற்கருணை இந்த பக்தி முயற்சியில் பங்கெடுப்பதையும் நாம் வந்து ஒரு சடங்காக பார்க்கின்றோம். ஒரு இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கை. ஒரு ஆங்கில வழி அந்த திருப்பலி இங்கிலீஷ் மாஸ் நடக்கிறப்ப நடந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, ஃபாதர் வந்து இந்த நேம் ஆஃப் த ஃபாதர் அண்ட் ஆஃப் த சன் அண்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்னு சொல்கிறாங்க. உடனே பாடல் குழுவினரும் மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆமேன். அங்கே வந்து மைக்கு வந்து சரியாக எடுக்கலை, உடனே வந்து சம்திங் ராங் வித் த மைக் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாடல் குழுவினர் மக்கள் என்ன சொல்கிறாங்க, அண்ட் வித் யுவர் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து பதில் கொடுக்கக்கூடியதை வந்து பார்க்குறோம். இதுதான் நம்முடைய அதாவது திருப்பள்ளி கொண்டாட்டங்கள், நற்கருணை பக்தி முயற்சிகள், இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு இயந்திரத்தனமான ஒன்றாக இருக்கக்கூடியதை நான் வந்து பார்க்கின்றோம். பக்தி முயற்சி ஒரு வெறுமனே ஒரு சடங்காக வெளிப்படையாக இருக்கக்கூடியதை நான் வந்து பார்க்கிறோம். இதான் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்க்கிறோம். யோவான் அறிச்சியின் அதிகாரம் 6 முழுவதுமாக இயேசு நற்கருணையை ஏற்படுத்தியதை வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். தொடக்கத்தில் யோவான் அறிச்சியின் அதிகாரம் 6 தொடக்கத்தில் வந்து பார்க்குறோம், நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு வந்து உணவு கொடுக்கிறார். உடனே மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடுத்த நாள் வந்து அவரை தேடி வருகிறார்கள். அடுத்த நாள் இயேசு பார்க்குறாரு, பார்த்த உடனே நானே வானின்று இறங்கி வந்த உயிர் உள்ள உணவு, இந்த உணவை உண்டால் இவர் என்றுமே வாழ்வர் என்று சொல்லு என்று சொன்ன உடனே மக்கள் மத்தியில் ஒரு விதமான அதிருப்தி. அப்போ மக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் எங்களுக்கு யாவே கடவுள் எங்களுக்கு எங்களுடைய முன்னோருக்கு வந்து மன்னாவை வானிலிருந்து கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த நிகழ்வு பாருங்க, ஆண்டவர் உணவு கொடுக்கிறார், பாலை நிலத்தில் யாவே கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு உணவு கொடுக்கிறார். அது எதற்காக உணவு கொடுக்கிறார்? அங்கு மக்களுக்கு மக்கள் வாழ்வு பெற வேண்டும். இங்கு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு உணவு கொடுக்கிறார். அடிப்படை நோக்கம் என்ன? மக்கள் வாழ்வு பெற வேண்டும். இது உடலியல் சார்ந்த ஒரு வாழ்க்கையாக நாம் வந்து பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதையும் கடந்து ஒரு ஆழமான ஒரு அர்த்தத்தை, நற்கருணையுடைய அர்த்தத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதான் சொல்றாரு, நானே வான் நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இந்த உணவை எவராவது உண்டால் என்றுமே வாழ்வர் என்று கொடுக்கிறார். இதை இந்த உடலை உலகு வாழ்வதற்காக கொடுக்கிறேன் என்று சொல்றார். இப்பதான் மக்கள் மத்தியில கொஞ்சம் அதிருப்தி ஏற்படுகிறது. இவனுடைய உடலை, இவனுடைய சதைய, இரத்தத்தை நாம எப்படி கொடுக்க முடியும் என்கின்ற ஒரு கேள்வியை அவநம்பிக்கை வந்து என்ன செய்யறாங்க, இயேசுவை சுற்றி இருந்த மக்கள் கூட்டத்தினர் அங்கு வெளிப்படுத்துவதை நான் வந்து யோவான் அறிக்கை அதிகாரம் 6 வந்து பார்க்குறோம். இந்த நிகழ்வுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் அல்லது இயேசுவை சுற்றி இருந்த மக்கள் கூட்டத்திற்கும் நம்முடைய இந்த வழிபாடு, நாம் பின்பற்றக்கூடிய இந்த சடங்கு கொண்டாட்டங்கள், ஞாயிற்றுக்கிழமை எங்கே போகணும்? கோயிலுக்கு போகணும். ஏன் கோயிலுக்கு போகணும்? சாமியார் திட்டுவார், என் பிள்ளைக்கு ஓலை எழுத மாட்டார், என் பிள்ளைக்கு ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டார், என் பிள்ளைக்கு வந்து புதுநன்மை தர மாட்டார். ஆக வெறுமனே சடங்குக்காக இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில், நற்கருணையில் நாம் வந்து பங்கெடுக்கின்ற பொழுது அது நமக்கு வாழ்வை கொடுக்காது. அதுதான் இப்படிப்பட்ட ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கை வாழ்றதுனால இங்கு இந்த நற்கருணை நமக்கு ஒரு அர்த்தமற்ற ஒன்றாக மாறிவிடுகிறது. ஆனால் உண்மையிலேயே நற்கருணையில் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது. ப்ரைஸ் தி லார்ட். நற்கருணையில் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறோன்னு சொல்றவங்களாம் சொல்லுங்க, ப்ரைஸ் தி லார்ட். சத்தமா
Praise the Lord.
Praise the Lord.
Praise the Lord.
ரொம்ப சந்தோஷம். ஏனா எப்படி சொல்றேன் அப்படினா என்னுடைய இந்த குருத்துவ வாழ்க்கையினுடைய 7 ஆண்டுகளை நான் பார்க்கின்ற பொழுது எனக்கு 4 அனுபவங்கள் இந்த நற்கருணையில ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதற்கு ஒரு சிறந்த அனுபவங்கள் ஆகி இருக்கின்றன. தோரங்குறிச்சியில நான் வந்து பணி செய்கின்ற பொழுது ஒரு 70-75 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர், அவருக்கு வந்து கிட்னி ஏதாவது சிறுநீரம் வந்து செயலிழந்து விட்டது. மணப்பாறையில் கலையரசன் மருத்துவமனையெல்லாம் வந்து பார்க்குறாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க இன்னும் 24 மணி நேரம் தான் இவருக்கு வந்துட்டு நேரம், அதான் டைம் வந்து அதுக்கு மேலே என்ன செஞ்சுருவாங்க, அவர் இறந்து விடுவார் என்று மருத்துவர் வந்து கைவிட்டு விட்டார். ஆனால் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே வந்து இது வந்து நடந்தது முதல் லாக்டவுன், அந்த கொரோனா COVID-19 முதல் லாக்டவுனில் வந்து நடக்குது. அப்போ உடனே அந்த முதியவருடைய மருமகள் வந்து எனக்கு அலைபேசியில் தொடர்பு கொள்கிறாங்க, ஃபாதர் இந்த மாதிரி என்னுடைய மாமனார் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க, வந்து அவஸ்தை கொடுக்க முடியுமா ஃபாதர் அப்படின்னு கேட்டாங்க. உடனே நானும் வந்து நான் சின்ன போய் அவஸ்தை கொடுத்துட்டு வந்தேன். அவங்க வந்து எல்லாம் நான் வீட்டுக்கு போகிறப்ப சொந்தக்காரங்களாம் வந்து வந்துட்டாங்க, வீடை வந்து சுத்தம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து அவஸ்தை கொடுத்து வந்துட்டேன், அவர் வந்து உயிரோடு இருக்கக்கூடிய அவனை அவஸ்தை கொடுத்து வந்துட்டேன். ஆனால் 1-2 வாரம் கழித்து மருமகள் சொல்கிறாங்க, என்ன அப்படி ரொம்ப வேடிக்கையாக சொன்னாங்க, என் மாமனார் போனாலும் போயிருப்பார், நீங்கள் வந்து அவஸ்தை கொடுத்தீங்க ஜபம் பண்ணீங்க, அதனால் அவர் பாருங்கள் வந்து கல்லு கொண்டு மாதிரி உட்காந்துருக்கிறாரு, சாப்பிட ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. இது முதல்வருடன் முடிந்து விட்டது. 2வது லாக்டவுனில் மறுதி அதே போல் என்ன நடக்குது அப்படின்னா அவருக்கு வந்து உடல் தொய்வு ஏற்படுகிறது, அப்படியே எதுவும் சாப்பிட முடியாமல் இருக்கிறாங்க. இப்போ வந்து மணப்பாறைக்கு கூட்டிகிட்டு போல தோரங்குறிச்சியில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு மருத்துவர் வந்து பார்க்குறாங்க, அந்த ரிப்போர்ட்டெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு போய் மருத்துவர்கிட்ட காமிக்கிறப்ப அந்த மருத்துவர் வந்து சொல்கிறாரு, என்ன நீங்கள் வந்து இறந்து போனவருடைய ரிப்போர்ட் வந்து கொண்டு வர்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அவர் வந்து உயிரோடு உட்காந்துருக்கிறாரு. அப்போ அந்த மருத்துவர் சொல்கிறாங்க, அதிகபட்சம் 1 வாரம் அவர் விரும்பக்கூடிய என்னமோ நீங்கள் வந்து சாப்பாடு கொடுத்துருங்க என்ன அப்படின்னு சொல்லி அவருடைய கடைசி கால ஆசையெல்லாம் நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க மருத்துவர் அவருக்கு வந்து அறிவுரை சொல்கிறாங்க. உடனே மீண்டுமாக மருமகள் எனக்கு வந்து அலைபேசி தொடர்பு கொள்கிறார். தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஃபாதர் என்னுடைய மாமனாரும் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க, அதனால் வந்து கொஞ்சம் அவஸ்தை கொடுங்க ஃபாதர் அப்படின்னாங்க. அப்போ நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா போய் அவஸ்தை கொடுக்குறேன். அடுத்த நாள் பார்த்தா அவர் முதல் முறை என்னிடம் பேசவில்லை, 2வது முறையாக அந்த மருமகள் என்னிடம் அலைபேசி தொடர்பு கொண்டு ஃபாதர் ரொம்ப நன்றி ஃபாதர் என்னுடைய மாமனார் வந்து உயிரோடு நல்லா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்தங்க எங்கள் மாமனாரும் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன தழுதழுத்த குரலில் அழுதுகிட்டு வந்து பேசுகிறார், ரொம்ப நன்றி ஃபாதர், சோஸ்திரம் ஃபாதர், நீங்கள் வந்து எனக்கு வந்து நான் ஜபம் பண்ணதற்கு அதே போல் நன்மை கொடுத்ததற்கு வந்து நன்றி ஃபாதர்னு சொன்னாங்க. இந்த நிகழ்வு மருத்துவர்கள் விஞ்ஞானம் அறிவியல் வளர்ச்சி இதெல்லாம் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறது தொட்டுவிட்டது. ஆனால் மருத்துவர்கள் சொல்கிறார்கள் 24 மணி நேரம் தான், 1 வாரம்தான், முதல் வருடம் 24 மணி நேரம், 2வது வருடம் வந்து 1 வாரம் கால அவகாசம் கொடுத்தாங்க. ஆனால் இன்றும் அவர் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் சொன்னேன் அக்கா ஒருவேளை அவர் இறந்தார் அப்படின்னு நான் எனக்கு சொல்லி அனுப்புங்க, நான் நிச்சயமாக அவருடைய இறப்பு சடங்குகளை வந்து நான் வந்து கடந்து கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு மருமகள்கிட்ட நான் வந்து இடமாற்றம் நான் வந்து பெற்ற பிறகு மருமகளிடம் சொல்லிய அந்த இறுதி வார்த்தை அதுவாகத்தான் இருக்கிறது. அப்போ பாருங்க, நற்கருணை கத்தோலிக்க திருவையினுடைய மையமும் ஊற்றும் உச்சமுமாக இருக்கிறது. நற்கருணை எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காக கொடுக்கிறேன் என்று யோவான் அர்ச்சியில் ஆண்டவர் சொல்றார் இல்லையா. இந்த இயேசுவினுடைய உடலையும் இரத்தத்தையும் யார் யாரெல்லாம் நம்பிக்கையோடு உட்கொள்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்குமே நிலை வாழ்வு உண்டு என்பதைத்தான் இன்றைய விழா இன்றைய நாளிலே நற்கருணை ஆண்டவர் நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு முதன்மையான செய்தியாக நமக்கு இருக்கிறது. ஆனால் பல நேரங்களில் நான் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா நற்கருணை கொண்டாடுறதுக்கு ஏதோ போகிறப்ப அப்படியே திருப்பள்ளிக்கு போவோம், கையை கட்டிக்கிட்டு எனக்கு என்ன நிற்போம், நீ பேசுறா சாமியார் பிரசங்கம் வைக்கிறப்ப நீ பேசுறா, நீ என்னத்தை பேசிடுவ, நீ என்னத்தை நீ புதுசாக சொல்ல போகிற அப்படிங்கிற ஒரு தோரணையில் ஒரு சாமியார் ஏதோ ஷோ காமிக்கிறது மாதிரி என்ன நீங்கள் வந்து மக்கள் இறை மக்கள் வந்து திருப்பள்ளியில் பங்கெடுக்கிறப்ப ஏதோ ஒரு கற்பனை உலகத்தில் ஒரு 10 நிமிஷம் அல்லது 1/2 மணி நேரம் அவர் வந்து மறையுறை வைப்பார். அந்த மறையுறையை வந்து என்ன எனக்கும் என்னுடைய வாழ்விற்கும் எந்த விதமான மாற்றத்தையும் கொடுக்காது என்கின்ற ஒரு மனநிலையில் பல நேரங்களில் ஒரு வெளி அடையாளமாக இந்த நற்கருணையை நாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த நற்கருணைக்கும் நமக்கும் எந்த விதமான பயனும் இல்லை பலனும் இல்லை. ஆகவே அன்பிற்குரியவர்களே, நற்கருணை நம்முடைய வாழ்வின் ஆதாரமாக இருக்கிறது. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்ப நான் இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் எப்படிப்பட்ட மனநிலையில் பங்கெடுக்கிறேன்? இதுதான் ஆண்டவனைக்கு சொல்றாரு வெளி அடையாளமாக. இந்த குருவானவர், நான் வந்து பிரசங்கம் நல்லா வைக்கலாம், வைக்காம இருக்கலாம், என்னிடம் வந்து இந்த நற்கருணுடைய ஒரு சாராம்சம் இருக்கிறதா? இல்லை. ஒருவேளை நான் என்ன செய்யலாம், மெருகூட்டலாம், நீங்க இன்னும் நற்கருணை பக்தியில் இன்னும் அதிகமாக பங்கெடுப்பதற்கு நீங்கள் என்ன செய்யலாம், நான் உங்களை மெருகூட்டலாம். பாடல் குழுவினர் இவர்கள் நற்கருணைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களா? கொடுக்கிறார்கள். எப்பொழுது அவர்கள் கொடுக்கிறார்கள்? உள்ளார்ந்த விதத்தில் தங்களையே அங்கு ஆண்டவரிடம் அவர்கள் கையளிக்கின்ற பொழுது, அங்கு அவர்கள் பாடக்கூடிய பாடல் நற்கருணை ஆண்டவர் மீது அதீத பக்தியை கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை, ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது, உருவாக்கி கொடுக்கிறது. இந்த வீடு அலங்காரங்கள் அல்லது அந்த ஒளிகள் அல்லது இந்த ஒளி வாங்கிகள் சத்தம் ஸ்பீக்கர் எல்லாமே பார்க்குறோம் வந்துட்டு, இது எல்லாமே நற்கருணை ஆண்டவர் மீது கொண்டிருக்கக்கூடிய பக்தியை இன்னும் ஆழப்படுத்த அதிகப்படுத்த நமக்கு உதவுகின்றது. ஒளிய இவைகள் எல்லாமே ஒரு இதர சாதனங்களாக இருக்கின்றன. ஆனால் நீங்கள் மக்கள் வந்து இன்றைக்கி என்ன செய்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி பசிலிக்காவுக்கு போகணும், இன்றைக்கி பழைய கோயிலுக்கு போகணும், அல்லது பேராலயத்துக்கு போகணும், சொந்த பங்கை விட்டுட்டு வேறு இடங்களுக்கு நாம் போகின்ற பொழுது என்ன செய்கிறோம், இன்னும் நம்ம மனநிலை என்னவாக இருக்கிறது, இன்றைக்கு இந்த இடத்துல போனோம் அப்படின்னா சாமியார் நல்ல பிரசங்கம் வைப்பார், ஏதோ ஒரு கதை கேட்பதற்காக, ஒரு பேச்சாளர் பேசுவதை கேட்பதற்காக ஒரு இடத்திற்கு செல்வது போல, நாம் பல நேரங்களில் திருப்பலி கொண்டாட்டத்திலே நாம் ஒரு காட்சி பொருளாக திருப்பலியை பார்க்கிறோம், நற்கருணையை பார்க்கிறோம். ஒரு காட்சி பொருளாக நற்கருணையை பார்க்கின்ற பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலே எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பதைத்தான் இந்த நேரத்தில் நான் அழுத்தமாக ஆணித்தரமாக நான் உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன். ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், நான் ஏற்கனவே கூறியது போல, நான் எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காக கொடுக்கிறேன். நாம் ஒவ்வொருவரும் வாழ்வதற்காக ஆண்டவர் தன்னையே கையளித்திருக்கிறார், தன்னுடைய உடலை கொடுத்திருக்கிறார். ஆக அந்த உடலை தன்னுடைய அன்பின் வெளிப்பாடாக, ஆண்டவர் நம்மீது கொண்ட அன்பின் வெளிப்பாடாக அந்த உடலை கொடுத்திருக்கிறார். அந்த அன்பின் வெளிப்பாடான உடலை நான் எப்படிப்பட்ட மனநிலையில் நான் உண்ணுகின்றேன், பெறுகின்றேன்? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இன்றைய நாளில் இந்த நற்கருணை ஏற்படுத்தி இந்த நாளில் இனிமேல் வரக்கூடிய காலங்களில், ஆண்டவரே நான் நற்கருணை பிரசன்னத்தில் உம்முடைய உடலையும் இரத்தத்தையும் எப்பொழுதெல்லாம் உண்ணுகின்றோனோ அப்பொழுதெல்லாம் நான் உம்முடைய அன்பை சுவைக்கக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும் என்பதை முதல் சிந்தனையாக நாம் வந்து பார்க்கின்றோம். இரண்டாவதாக குருத்துவம், நீங்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் என்று நான் சொன்னேன், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் என்று நான் மேற்கோள் காட்டினேன். ஆக மக்களுக்கு பணி செய்வதற்காக ஆண்டவர் குருத்துவத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த நாளில் நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லணும். இப்போ எல்லாம் அமைதியாக இருக்கிறீங்க, ஹாப்பி ஃபீஸ்ட் வரணும்னு சொல்லணும் சத்தம்மா, இல்லை சின்ன சத்தம்மா, ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். குருக்கள், குருக்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது என்பதற்கு நான் சமீபத்தில் இணையதளத்தில் பார்த்த ஒரு அருள் பணியாளருடைய ஜபம், அதாவது ஃப்ரெஞ்சு ஃபாதர், அவருடைய பேர் வந்து மிஷல் குவாங்கிறது, அந்த லெட்டர் அவர் எழுதுகிற அந்த ப்ரீஸ்ட் எ ப்ரேயர் ஆன் எ சண்டே நைட் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஒரு அருட்பணியாளரின் ஞாயிறு இரவு ஜபம். நான் அந்த கடிதத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன், தயவு செய்து அந்த உணர்வு பூர்வமாக, ஒரு அருட்பணியாளர், ஒரு குருவானவர் மக்களுக்காக தங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணித்தவர், அவர் படக்கூடிய சந்திக்கக்கூடிய அந்த உளவியல் ரீதியாக மன ரீதியாக சந்திக்கக்கூடிய அந்த துன்பங்களை உணர்வுகளை இயக்கங்களை நீங்கள் புரிந்து கொள்ள என்னோடு நீங்கள் வந்து இன்னும் நான் வாசிக்க அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும்படியாக அன்போடு வேண்டுகிறேன். அந்த அருள் பணியார் இப்படி தான் ஆரம்பிக்கிறார் பாருங்க, இன்றிரவு ஆண்டவரே நான் தனிமையாக இருக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக ஆலயத்தின் அரவங்கள் அடங்கிவிட்டன, கூடி வந்த மக்கள் ஓடி மறைந்து விட்டனர், நான் இப்போதுதான் என் இல்லம் வந்தேன், தனியாக தனிமையாக. வரும் வழியில் சிலர் தங்கள் மாலை நடைப்பயிற்சி முடிந்து திரும்பினார்கள், நான் கடந்து வந்த தியேட்டர் தன் வாயிலிருந்து மக்களை வெளியே கவி கக்கிக் கொண்டிருந்தது, கஃபே இல்லங்களை ஒட்டிய சாலையில் களைப்பான பாதங்கள் மெதுவாக நகர்ந்து ஞாயிறு விடுமுறையின் மகிழ்ச்சியை நீட்ட முனைந்து கொண்டிருந்தன. நடைபாதையில் கால்பந்து விளையாடி கொண்டிருந்த சில இளவல்கள் மேல் இடித்து நின்றேன், உற்று பார்த்தேன், ஆம், என்னை வந்து சேராத மற்றவர்களின் இளவல்கள் அவர்கள், இதோ ஆண்டவரே நான் தனியாக இருக்கிறேன், மௌனம் என்னை கொள்கிறது, தனிமை என்னை நெருக்குகிறது, ஆண்டவரே எனக்கு வயது 35, மற்றவர்களைப் போலவே எனக்கும் ஒரு உடல், வேலை செய்ய தயாராயிருக்கும் உடல், காதல் செய்ய படைக்கப்பட்ட இதயம், ஆனால் நான் எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து விட்டேன், ஆம் நீர் வேண்டுமென்றீர் நானும் உம்மிடம் கொடுத்து விட்டேன், ஆனால் எனக்கு ரொம்ப வலிக்கிறது. ஒருவரின் உடலை கொடுப்பது கடினம், ஏனென்றால் அது தன்னை மற்றவருக்கு கொடுப்பதையே விரும்புகிறது. எல்லாரையும் அன்பு செய்தாலும் யாரையும் சொந்தமாக்கி கொள்ளாமல் இருப்பது கடினமாகவே இருக்கிறது. எல்லாரோடும் கை குலுக்கினாலும் யார் கையையும் பற்றி கொள்ளாமல் இருப்பது கடினமாகவே இருக்கிறது. உம்மை மட்டுமே என்றும் அன்பு செய்து கொண்டிருப்பது கடினமாக இருக்கின்றது. எனக்கென்று எதுவுமாக இல்லாமல் எல்லாருக்கும் எல்லாமுமாய் இருப்பது கடினமாக இருக்கிறது. மற்றவர்களைப் போல மற்றவர்களோடு மற்றவர்களுக்காகவே இருப்பது கடினமாக இருக்கிறது. ஒருபோதும் எதையும் பெறாமல் என் நேரமும் கொடுத்து கொண்டே இருப்பது கடினமாக இருக்கிறது. என்னை யாரும் தேடவில்லை என்றாலும் அடுத்தவர்களை மட்டுமே நான் தேடுவது கடினமாக இருக்கிறது. மற்றவர்களின் பாவங்களை கேட்டாலும் அந்த பாவத்தில் விழாமல் நான் இருப்பது கடினமாக இருக்கிறது. மற்றவர்களின் இரகசியங்களை என்னுள் சேர்த்து கொண்டே வருவது கடினமாக இருக்கிறது. ஒரு நொடியும் நான் சுமக்கப்படவில்லை என்றாலும் என் நேரமும் மற்றவர்களை என் தோளில் சுமப்பது கடினமாக இருக்கிறது. மென்மையானதை பாதுகாக்கவும் வன்மையானதின் மேல் சாயாமல் இருப்பதும் கடினமாக இருப்பது. தனிமையில் இருப்பது எல்லாருக்கும் முன் தனிமையாக, உலகின் முன் தனிமையாக, துன்பத்தின் முன் தனிமையாக, இறப்பின் முன், பாவத்தின் முன் தனிமையாக இருப்பது கடினமாகவே இருக்கிறது என்று அந்த அருள்பணியாளர் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆதங்கத்தை, ஏக்கங்களை, எதிர்பார்ப்புகளை அங்கே வந்து வெளிப்படுத்துகிறார். இப்போ ஆண்டவர் பேசுகிறது மாதிரி அவர் அந்த கடிதத்தை அவர் வந்து தொடர்ந்து எழுதுகிறார். ஆண்டவர் பேசுகிறார்கிறேன், நான் தான் நீ, என் மனு உருவாக்கத்தின் மீட்பின் மனித நீட்சியே நீ, உலகின் தொடக்கத்திலேயே நான் உன்னை தெரிந்து கொண்டேன், பிறரை ஆசீர்வதிக்க எனக்கு தேவை உன் கரங்கள், பிறரிடம் பேச எனக்கு தேவை உன் உதடுகள், பிறருக்காக துன்புற எனக்கு தேவை உன் உடல், பிறரை அன்பு செய்ய எனக்கு தேவை உன் இதயம், தொடர்ந்து நான் மீட்பு பணி செய்ய தேவை நீ, என்னோடு இரு என் மகனே, இதோ இருக்கிறேன் ஆண்டவரே, இதோ என் உடல், இதோ என் இதயம், இதோ என் ஆன்மா, எல்லாரையும் அணைத்து கொள்ள என் இதயத்தை பெரிதாக்கும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட உடனே அந்த அருள்பணியாளர் இவ்வாறு சொல்கிறார், இதோ என் உடல், இதோ என் இதயம், இதோ என் ஆன்மா, எல்லாரையும் அணைத்து கொள்ள என் இதயத்தை பெரிதாக்கும், எல்லாரையும் சுமக்க என்னை உறுதியாக்கும், யாரையும் பற்றி கொள்ளா வண்ணம் என்னை தூய்மையாக்கும், என்னை எல்லாரும் சந்தித்து கொள்ளும் தற்காலிக நார்சந்தியாக்கும், என்னில் முடிந்து விடாத சாலை எல்லாரையும் உம்மிடம் சேர்க்கட்டும். ஆண்டவரே, என்றிரவு எல்லாம் அமைதியாக இருக்கும் இந்த பொழுதில், தனிமையின் கொடுக்கு என்னை தீண்டும் இந்த பொழுதில், என்னால் பசி தீர்க்க முடியாத என் மனித சக உயிர்கள் என் ஆன்மாவை ஆற தள்ளுவும் இந்த பொழுதில், இந்த உலகின் சுமை என் தோள்களை அழுத்தும் இந்த பொழுதில், அன்று நான் சொன்ன ஆம் என்ற வார்த்தையை இன்றும் சொல்கிறேன், உம்மிடம் தனியாக உம்முன். இந்த மாலையை மயக்கும் மனதில் என்று அந்த அருள்பணியாளர் தன்னுடைய வாக்குறுதியை புதுப்பிக்கக்கூடியதை அந்த கடிதத்திலே மிக அழகாக எடுத்துரைக்கிறார். அன்பிற்குரியவர்களே, பொது குருத்துவத்திலிருந்து தான் பணி குருத்துவம் வருகிறது. உங்களிடம் இருந்து தான் நாங்களும் வருகிறோம். உங்களுக்கு எப்படி தாய் தந்தைகள் இருக்கிறார்களோ, உடன் பிறந்தவர்கள் இருக்கிறார்களோ, அதே போல எங்களுக்கும் எங்களை பெற்றவர்கள் இருக்கிறார்கள், உடன் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள், சொந்த பந்தங்கள் இருக்கிறார்கள், நண்பர்கள் இருக்கிறார்கள். இவர்களையெல்லாம் நாங்கள் உதறிவிட்டு உங்களுக்காக, உங்களுடைய வாழ்விற்காக, உங்களுடைய வாழ்வின் மேம்பாட்டிற்காக நாங்கள் வந்திருக்கிறோம், வாழ்வை அர்ப்பணித்திருக்கிறோம் என்றால், இந்த நாளில் குருக்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும், நான் ஏதோ உங்கள்கிட்ட அனுதாபத்தை நான் வந்து தேடல, இரக்கத்தை தேடல, மாறாக இந்த மக்கள் சமூகம், திருச்சபை சமூகம் நன்றாக இருக்கணும் அப்படின்னா இறை மக்கள் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் குருவானவருக்காக ஜெபிக்க வேண்டும். இதுதான் நான் வந்து சுப்பிரமணியபுரத்தில் உதவி பங்கு தந்தையாக இருந்த பொழுது என்னுடைய பாஸ் வந்து சொல்வார், ஃபாதர் இன்னாசன் சொல்லுவாங்க அடிக்கடி வந்து திருப்பணியில் சொல்லக்கூடிய இந்த இறை வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்கள் குருவானவருக்காக ஜெபிக்கணும். சாமியார் தடம்புரண்டு போயிட்டாரா அப்படின்னா மக்கள் நீங்கள் வந்து குருவானவருக்காக ஜெபிக்கவில்லை என்பதுதான் அர்த்தம் என்று கூறுவார். ஆக நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா உடல் சுகத்தோட, ஆன்மபலத்தோட, நீடி ஆயுளோட, மக்களுக்கு தேவையான நல்ல காரியங்களை நாங்கள் முற்போக்கு சிந்தனையோட செய்யணும் அப்படின்னா எங்களுடைய ஜபங்கள் மட்டும் போதாது, மாறாக உங்களுடைய ஜபங்கள் எங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் தேவையாக இருக்கிறது. இந்த குருத்துவ அருள்பொழிவு நாளில் அல்லது இந்த குருத்துவத்தை ஏற்படுத்திய இந்த நாளில் இறை மக்கள் உங்களுக்கு ஆயனாக இருக்கக்கூடிய, உங்களை வழிநடத்தக்கூடிய, ஆன்மீக அளவில், பொருளாதார அளவில், சமூக அளவில் வழிநடத்தக்கூடிய ஒவ்வொரு குருக்களையும் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ப்ரைஸ் தி லார்ட். யார் யாரெல்லாம் உங்கள் பங்குசாமியாருக்கு ஜெபம் பண்ணுவீங்க? இதுலேருந்து தெரியுது நீங்கள் நிறைய பேர் கோத்தில் இருக்கிறீங்க உங்கள் பங்குசாமியார் மேலே. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். அப்போது உருவானவர் ஒருவேளை உங்களை காயப்படுத்தியிருக்கலாம். நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு ஞானஸ்தானம் கேட்க போகிறப்ப, கொடுக்க போகிறப்ப, உங்கள் பிள்ளைகளுடைய திருமணத்துக்கு வந்து ஓலை எழுத போகிறப்ப, அல்லது பல்வேறு விதமான சூழல்களில் உங்களை குருக்கள் காயப்படுத்தியிருக்கலாம். இந்த நாளில் உங்களை காயப்படுத்திய குருக்கள் அல்லது உங்களுடைய வாழ்விற்கு, வளர்ச்சிக்கு உதவி செய்த ஒவ்வொரு குருக்களையும் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அவர்களுக்காக நீங்கள் ஜபம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவர்களுக்காக நீங்கள் ஜபம் செய்கின்ற பொழுது இந்த இறை மக்கள் சமூகம் ஒரு நல்ல ஆரோக்கியமான சமூகமாக இருக்கும். சமூகம், இறை மக்கள் சமூகம், இந்த திரு அவை ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது குருவானவரும் ஆரோக்கியமானவராக இருக்கிறார். ஆக இந்த நாளில் இந்த குருத்துவத்தை ஏற்படுத்தி இந்த நாளில் முதலில் நற்கருணை ஆண்டவர் மீது நாம் அன்போடு, நம்பிக்கையோடு நாம் வந்து பக்தியோடு இருக்க வேண்டும். நற்கருணை ஆண்டவரை நம்பிக்கையோடு, வாஞ்சையோடு தேட வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். இரண்டாவதாக அந்த குருத்துக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு உதவி செய்யக்கூடிய ஒவ்வொரு குருக்களையும் நாம் நினைத்து பார்த்து அவர்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக இன்றைய நாளினுடைய உச்சக்கட்டமாக இருப்பது ஒரு அருள் பணியாளன், அது பணி குருத்துவமாக இருக்கலாம் அல்லது பொது குருத்துவமாக இருக்கலாம். இப்போ நீங்களாக இருக்கிறீங்க பொது குருத்துவம், பொது குருத்துவத்தில் இருக்கக்கூடிய நீங்களும் பணிக்குறத்தில் இருக்கக்கூடிய நாங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் அப்படி இருக்குன்னா, அவரை பின்பற்றுகிறோம் அப்படின்னா, அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியை கொடுத்திருக்கிறார். என்ன முன்மாதிரி? சீடர்களுடைய பாதங்களை கழுவுகிறார். யாருடைய பாதங்களை கழுவுகிறார்? யாருடைய பாதங்களை கழுவுகிறார்? என்னப்பா நானே பதில் சொல்லிட்டேன், நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சீடர்களுடைய பாதங்கள், அந்த சீடர்கள்லாம் யார் யார் கொஞ்சம் யோசித்து பாருங்க. பேதுரு, அவர் என்ன செஞ்சார்? இயேசுவை மறுதளிக்கக்கூடியவர். யூதாசு, அவர் யார்? இயேசுவை காட்டி கொடுத்தவர். அப்புறம் யோவானும் யாக்கோபு இருக்கிறாங்க, அவங்க யார்? அதிகாரத்திற்காக அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க, ரெக்கமெண்டேஷன் கொண்டு வர்றாங்க. இந்த மாதிரி நீ வாமா அம்மா, இந்த மாதிரி இயேசுநாட்ட பேசுமா, நீ வந்து நீ அவர் ஆட்சி உரிமையில் வர்றப்ப இடப்புறம் ஒருவனும் வளப்புறம் ஒருவனும் வந்து இருக்கணும், அதுக்கு என் இரண்டு பிள்ளைகளை வந்து கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, தன்னுடைய மகனுக்காக சிபாரிசு கட்டு வந்த அந்த இரண்டு நபர்கள் வந்து இருக்கிறாங்க. மத்திய நற்செய்தியால் அறவர் யார்? அவர் ஒரு பாவி. இப்படி ஒவ்வொரு மனிதரும் தங்களுக்கென்று பலவீனங்களை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இயேசு யாருடைய பாதங்களை கழுவினார் அப்படின்னா, பலவீனத்தில் யார் இருக்கிறார்களோ, பாவநிலையில் யார் இருக்கிறார்களோ, தன்னை யார் காட்டி கொடுப்பார்களோ, தன்னை யார் மறுதளிப்பார்களோ, தன்னை யார் காயப்படுத்துவார்களோ, அவர்களுடைய பாதங்களை தான் கழுவுகிறார். அப்ப ஏன் பாதம் கழுவணும்? பாதம் கழுவுகின்ற பொழுது நாம் அவரை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதன் அடையாளம். ஏன் காலை கழுவணும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க, காலை கழுவுறப்ப நம்ம வந்து என்ன செஞ்சுக்கிறோம்? ஆளை பார்க்க மாட்டோம், கீழே குனிஞ்சுதான் பார்க்குறோம். அப்போ அவரோட முகத்தை பார்க்க மாட்டோம். முகத்தை பார்த்தோம் அப்படின்னா, இவன் அன்னைக்கு என்ன எப்படி பேசினான்டா என்ன யோசிப்பான், மனசுக்குள்ள வரும், இவன் காலையா நான் வந்து கழுவுறது என்கின்ற ஒரு இருமாப்பு வரும். ஆக ஒரு ஒரு முரட்டுத்தனம், ஒரு வீண் வம்பு, இப்படிப்பட்ட ஒரு சூழலை வந்து நாம் மேல் நோக்கி கழுவுகின்ற பொழுது அப்படிப்பட்ட மனநிலைகள், சூழல் நமக்கு வந்து உருவாகும். அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், என்பதன் அடையாளமாக அங்கு அவர்களுடைய பாதங்களை கழுவுகிறார். இயேசு பலவீனமான தன்னை காயப்படுத்திய நபர்களுடைய பாதங்களை கழுவுகிறார். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், குருக்கள் ஒரு 12 பேருடைய பாதங்கள் வந்து கழுவுறோம். முன்னாடியே சொல்லிடுவோம், காலெலாம் வந்து கழுவிட்டு சுத்தமாக வர சொல்லுப்பா, லூர்தனட்டே இருக்க சொல்லிட்டோம். நாங்கள் வந்து வர்றவங்க காலில் என்ன செஞ்சிடணும், கழுவிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். அதை தேர்ந்தெடுத்திருப்போம், இவங்க தான் வரணும் அப்படின்னு என்ன செஞ்சுருக்குறோம், நான் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஆனால் இந்த வாட்டி என்ன சொல்கிற ஃபாரந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுவரையிலும் இந்த பாதங்கள் சடங்கு வந்து பங்கெடுக்காத புதிய நபர்களை இந்த சடங்கில் வந்து உட்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஃபாதர் வந்து எங்களுக்கு வந்து அறிவுரை கொடுத்துருக்குறாங்க. அறிவுரை அவள் பாருங்க, இதுதான் யாருடைய பாதங்களை கழுவ வேண்டும், என்னை காயப்படுத்தியவர்களுடைய பாதங்களை, என்னை அவமானப்படுத்தியவருடைய பாதங்களை, எனக்கு இழுக்க ஏற்படுத்தியவருடைய பாதங்களை நான் கழுவ வேண்டும், எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்த நபர்களுடைய பாதங்களை நான் கழுவ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ ஊர்களில் கிராமங்களில் இங்கே நகர்ப்புறத்தில் இருக்கானன்னு தெரியலை, கிராமங்களில் வந்து பாதம் கழுவுவாங்க. அந்த 5ஆம் கிழமை 6ஆம் கிழமை அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ பாதங்கள் இருப்ப சாப்பாடெல்லாம் ஆக்கி போடுவாங்க. யாருடைய பாதங்களை கழுவாங்க, அம்மா அப்பாவுடைய பாதங்களை கழுவாங்க, சொந்தக்காரங்களுடைய பாதங்களை கழுவுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பேச மாட்டாங்க, கூட பிறந்த தம்பி அண்ணன் தங்கச்சி சகோதரி அவங்கள்ட்ட பேச மாட்டாங்க, ஆனால் பாதம் கழுவுவாங்க. அப்போ ஒரு முரண்பாடு சொன்னோம் இல்லையா, நற்கருணை கொண்டாட்டம். நற்கருணை கொண்டாட்டம் ஒரு வெளி அடையாளமாக மாறுகிறது. இங்கு நம்மை அவமானப்படுத்தியவர்களை நாம் அவர்களுடைய பாதங்களை கழுவவில்லை என்றால் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு சடங்காக இதை நாம் மேற்கொள்கின்றோம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டியிருக்கிறேன், ஆகவே குருவும் ஆண்டவரும் ஆகிய நான் உங்களுடைய பாதங்களை கழுவேன் என்றால் நீங்கள் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவ வேண்டும், கழுவ கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே அன்பிற்குரியவர்களே, நான் இன்னைக்கு நான் கழுவ மாட்டேன் ஃபாதர், அடுத்த வாரம் கழுவுறேன் அப்படின்னா இது ஒரு முரண்பாடு. அப்படின்னா இன்றைக்கு நடக்கக்கூடிய நடக்கின்ற இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் அவருடைய உடலையும் இரத்தத்தையும் பெறுவதற்கு நாம் தகுதியற்றவர்களாக இருக்கிறோம். சும்மா சடங்குக்கு ஒரு ஒப்புக்கு இந்த திருப்பலியில் பங்கெடுக்கிறோம் இல்லை ஒரு, ஆனால் வாழ்க்கையில் உள்ளத்தில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. ஆகவே அன்பிற்குரியவர்களே, இந்த 3 நிலைகள் நற்கருணை வாழ்வின் ஆதாரமாக இருக்கிறது. அந்த வாழ்வின் ஆதாரத்தை நான் எப்படி அனுபவபூர்வமாக ஆண்டவருடைய அன்பை சுவைக்கின்றேன், எப்படி சுவைக்க முடியும், நம்மை காயப்படுத்தியவர்களை, நம்மை அவமானப்படுத்தியவர்களை, நம்மை ஏளனம் செய்தவர்களை, நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை நாம் ஏற்றுக்கொள்வதன் வழியாக இயேசு செய்தார். காட்டி கொடுப்பார் என்று இயேசுவுக்கு தெரியும், மறுதளிப்பான் என்று இயேசுவுக்கு தெரியும். ஆனால் இயேசு தெரிந்து என்ன செய்தார், அவர்களுடைய பாதங்களை கழுவினார். அதே போல உங்களுக்கும் தெரியும், உங்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் சமூகத்தில் நீங்கள் பணித்தளத்தில் பணிபுரியக்கூடிய இடங்களிலே உங்களை ஏற்ற அந்த பணித்தளத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அயலவர்கள் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்திருக்கலாம், உடன் பிறந்தவர்கள் ஏமாற்றி இருக்கலாம், பொருளாதாரத்திற்காக சொத்திற்காக உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்திருக்கலாம். இதோ இந்த நேரத்தில் இந்த நாள் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய அழைப்பு அதுதான். என்ன, இந்த நீங்கள் பங்கெடுக்கக்கூடிய நற்கருணை கொண்டாட்டம் அர்த்தமுள்ளதா இருக்கணும் அப்படின்னா, நான் என்னுடைய சீடர்கள் மீது அளவில்லாத அன்பு கொண்டிருந்தேன், நீங்கள் என் மீது எப்படிப்பட்ட அன்பை கொண்டிருக்கிறீர்கள், கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, இது இன்றைய நாளில் உங்களுடைய பாஸ்கா விழாவை நாங்கள் கொண்டாட நாங்கள் அக்களிப்போடு அகமயில்வோடு வந்திருக்கிறோம். இது ஏதோ வெறுமனை சடங்காக எங்களுக்கு மாறிவிடாமல் நீர் எங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பின் வெளிப்பாடின் மீது நாங்கள் உணர்ந்து கொண்டு நாங்கள் உம்முடைய அன்பை எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மனிதர்களுக்கு, உறவினர்களுக்கு, உடன் பிறந்தவர்களுக்கு, பெற்ற தாய் தந்தைக்கு வெளிப்படுத்த இந்த நாளிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்தை வேண்டுவோம். ஆண்டவரே, எனக்கு தேவையான நல்ல மன வலிமையை தாரும், உம்மிடம் இருக்கக்கூடிய அந்த மன வலிமை, உம்மிடம் இருக்கக்கூடிய அந்த அரவணைக்கும் பண்பை எனக்கு தாரும் என்று சொல்லி இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம்.
பாதம் கழுவும் சடங்கு, அதற்காக பெயர் கொடுத்தவர்கள் திரு ரொசாரியோ, திருவாளர் பாண்டியன், திருவாளர் அன்பு, பயஸ், பிரான்சிஸ் சேவியர், சார்லஸ் அனைவரும் பீடத்திற்கு முன்பாக வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சகோதரிகள் அல்போன்ஸ், மீரி, ஹெலன், திவ்யா பிரான்சிஸ் ஜாக்குலின் ஜோஸ்பின் எலிசபெத் ராணி இவர்களும் பீடத்திற்கு முன்பாக உடனடியாக வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
முன்னுரை. யூத சமுதாய பின்னணியில் இந்நிகழ்வினை பார்க்கின்ற போது தன் வீட்டில் இருக்கும் பணியாளர் தனது எஜமானரின் கால்களை கழுவுவது வழக்கம். ஆனால் அதே சமுதாயத்தில் பிறந்த இயேசு தனது செயல்பாடுகளில் ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை கடைபிடிக்கின்றார். அதாவது இறைமகன் இயேசு தானே முன் சென்று தனது சீடர்களின் கால்களை கழுவி தாழ்ச்சியின் உன்னதத்தன்மையை வெளிப்படுத்துகின்றார். கருணையும் கடமையும் பணிவும் பொறுமையும் இருந்தால் தரணியில் தலை சிறந்த தலைவர்களாக உருவாக முடியும் என்பதை இயேசு எடுத்து காட்டுகின்றார். லட்சங்களுக்காக லட்சிய வாழ்வை விலை பேசும் குறுகிய மனம் படைத்த நம் தலைவர்கள் மத்தியில் இயேசு தன்னை வித்தியாசப்படுத்தி காட்டுகின்றார். கொள்கை பிடிப்புள்ளவராக வாழ முற்படுகின்றார். சாதியம் மதவெறி நிறவெறி தூய்மை தீட்டு இருப்பவர் இல்லாதவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் போன்ற மனிதத்தில் வீழ்ச்சியை ஏற்படுத்தும் வேற்றுமைகளை களைந்து நமக்கு அடுத்திருப்போர் அனைவரையும் ஆண்டவரின் அன்பு சாயலாக ஏற்று வாழ இயேசுவின் இந்த பாதங்கழுவும் சடங்கு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அனைவரும் அமைதியோடு பங்கு பெறுவோம்.
பாதங்களை கழுவுவது
அதற்கு இயேசு
நான் உன் பாதங்களை கழுவாவிடில் உனக்கு என்னோடு பங்கில்லை
ஆண்டவரே நீரோ என் பாதங்களை கழுவுவது
அதற்கு இயேசு
நான் உன் பாதங்களை கழுவாவிடில் உனக்கு என்னோடு பங்கில்லை நான் செய்வது இன்னதென்று உனக்கு இப்போது தெரியாது பின்னரே விளங்கும்
ஆண்டவரே நீரோ என் பாதங்களை கழுவுவது
அதற்கு இயேசு
நான் உன் பாதங்களை கழுவாவிடில் உனக்கு என்னோடு பங்கில்லை ஆண்டவரும் போதகருமான நானே உங்கள் பாதம் கழுவினேனாகில் ஒருவர் ஒருவரின் பாதம் கழுவிட உங்களுக்கு எவ்வளவு கடமை உள்ளது
ஆண்டவரே நீரோ என் பாதங்களை கழுவுவது
அதற்கு இயேசு
நான் உன் பாதங்களை கழுவாவிடில் உனக்கு என்னோடு பங்கில்லை ஒருவர் ஒருவர் மீது அன்பு கொண்டிருந்தால்தான் நீங்கள் என் சீடரென எல்லாரும் அறிந்து
கொள்வரே. நீரோ என் பாதங்களை கழுவுவது.
நான் உன் பாதங்களை கழுவாவிடில் உனக்கு என்னோடு பங்கில்லை
என்றார்.